நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரு, கமலமுனியாரு, சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவா, பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதி சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்ரி சர்வசமாதி அடைந்தனர் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்ற சங்கங்கள் உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல இந்த சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் ஒரு சிறு பக்கங்களை எடுத்து படிப்பேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல விடயங்கள் பாபாஜியின் இடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும், அந்த அவருடைய புத்தகத்தில் இருந்து. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 62, 63, 64, 65 முடிந்தாள். மேலே நாட்டு கடவுள் கொள்கை பல வேறுபாடுகளை உடையது. ஒரு கொள்கை கடவுளை முற்றிலுமாக மறுக்கின்றது, இன்னொன்று கடவுளையும் வழிபாட்டையும் ஏற்கின்றது. ஆனால் உலக வாழ்க்கை கடவுளிடமிருந்து வேறுபட்டது என்கின்றது. அறிஞர்களும் அறிவியல் அறிவும் உலகியலை புரிஞ்சு கொள்ள உதவி செய்யும் என்கின்றது. கடவுளை நமக்குள்ளே கண்டறிந்து அந்த அடிப்படையில் வெளி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுமாறு கீதை அடிப்படையில் அமைந்த இந்திய கண்ணோட்டம் எடுத்துரைக்க மேலை நாட்டு கொள்கைகள் வெளி வாழ்க்கையில் உள்ள ஜனநாயகம், சோசலிசம் போன்றவற்றால் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தலாம் என எடுத்துரைக்கின்றது. இரண்டிலும் உண்மை இருக்கின்றது, அவற்றை ஒருங்கிணைக்கும் காலம் வந்துவிட்டது என்று அரவிந்தர் காட்டியிருக்கின்றார். இந்த இணைப்பிற்காகத்தான் தத்துவ அடிப்படை ஆர்யா பத்திரிகையில் 7 பகுதிகளிலும் வெளியாகி இருக்கின்றது. எல்லா தத்துவமும் இரு பொருள்களுக்கிடையே உள்ள உறவை பற்றியே பேசுகின்றன. அவை இருப்பின் அடிப்படை உண்மை. நம் அனுபவத்திற்கு இருப்பு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் வடிவங்கள் ஆகியவை. அடிப்படை உண்மை ஆன்மீக உண்மையே என்று ஆழ்ந்த அனுபவம் உரைக்கின்றது. மற்றது வாழ்க்கை பற்றிய உண்மை. உருவம், அதை உருவாக்கும் சக்தி, வாழும் முறை, செயல் ஆகியவற்றைப் பற்றிய உண்மை இருக்கின்றது. இங்கு கிழக்கும் மேற்கும் மாறுபடுகின்றன. வாழ்க்கை உண்மையை பெரிதும் வலியுறுத்துகின்றது. மேற்கு ஆன்மாவை ஒதுக்கி விடுகின்றது. வாழ்க்கை மட்டுமே நமக்கு தெரியும், ஆன்மாவை பற்றி ஒன்றும் தெரியாது என்கின்றது. ஆன்ம உண்மையை பெரிதும் வலியுறுத்துகின்றது கிழக்கு. ஆன்மா இல்லாத வாழ்க்கையை அது புறக்கணிக்கின்றது. இப்போது மேற்கு ஆன்மாவை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. கிழக்கு வாழ்க்கை உண்மையை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இவ்வாறு நீங்கிவிட்டது என்கின்றார் பாபாஜி. இருப்பின் அடிப்படை உண்மை ஆன்மாவே. வாழ்க்கை என்பது அதன் வெளிப்பாடே. ஆன்மா என்பது வாழ்க்கையின் தோற்றுவாய், வாழ்வின் அடிப்படை, பரந்து கிடக்கும் உண்மை, மிக உயர்ந்த முழுமையான விளைவு, வாழ்வின் உருவங்கள், ஆத்ம வெளிப்பாட்டின் கருவிகளே. மறையும் வரை மனிதன் அறிவியல் வளர வேண்டும். அதுபோல ஆன்மாவின் முழுமையான கருவி ஆகும் வரை ஆன்மீக சக்தியிலும் தரத்திலும் நாம் உயர வேண்டும். மனித வாழ்க்கையின் உண்மையான விதியே தெய்வீக முழுமை பெறுவதுதான். உலக வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கொடுப்பதே பரிமாணத்தின் அர்த்தமாகும். இது அடிப்படை கொள்கை. மனித வாழ்வை தெய்வீகமாக்குவது என்பது வெறும் ஐக்கியத்தை மட்டும் உணர்த்துவது ஆகாது. தெய்வீகத்தோடு உணர்வு கலத்தல் என்பதே அது. இதனால் புற உடலும் தெய்வீகமயமாகின்றது. அதாவது நோய், முதுமை, மரணம் ஆகியவற்றிலிருந்து உடல் விடுதலை பெறுகின்றது. தெய்வீக உடம்பில் விடுதலை என்பது இயல்பாகவும் நித்தியமாகவும் இருக்கும். விடுதலை என்பது இருப்பின் இயல்பு. எனவே தவிர்க்க முடியாதது, மாற்ற முடியாதது. உடலை தெய்வீகமாக்கும் இந்த நோக்கு மனித சமுதாயத்தில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நம் வாழ்நாளிலேயே இதை சாதித்து காட்டுவதாக அரவிந்தர் கூறினார். மனித மனம் உயர் மனமாக உயரும் போதுதான் உடல் தெய்வீகமாகும். ஆனால் அதற்கு முன்னர் அவன் பல நிலைகளை கடக்க வேண்டும். அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதே முதல் படி. அப்போது மனம் ஒளி மனமாகும். இது புது மனித சமுதாயத்தையே ஏகதேச தெய்வீக மாதலையும் உண்டு பண்ணும். ஸ்ரீ கிருஷ்ணர் செய்ய முடியாததை அவர் எப்படி செய்யப் போகின்றார்? உடல் தெய்வீகமா மயமாதல் குறித்து என்று கேட்டபோது அரவிந்தர், நான் செய்யவில்லை, உயர் சக்தியே இதனை செய்கின்றது என்றார். மனிதன் உயர் மனிதனாக தெய்வீக சக்தியே துணை செய்யும். உலகம் என்பது இயற்கையால் மட்டும் உருவானதன்று. ஜலத்தில் கூட உயர் உண்மையின் சந்நிதி இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரு சக்தி பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அது குறையின்றி இயங்குகின்றது. அறியாதவர்க்கு அவர்கள் நடுங்கி விழுந்தாலும் தடக்கி விழுந்தாலும் வழிகாட்டுகின்றது. நாம் அறியாமை என்று குறிப்பிடுவது மூடப்பட்ட அறிவு, ஆத்ம தரிசனத்தை நோக்கி செல்லும் உடலில் செயல்படும் அறிவு. பழங்கால இந்தியாவில் சடங்குகளிலிருந்து ஆத்ம ஞானம் தோன்றிய தற்காலிக இடைவெளியில் படைப்பு தொடங்கியது. ஆன்மா தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் படைத்தது. வெளியில் வாழ்பவர்களே உண்மையில் வாழ்பவர்கள் என்று மனிதர்கள் விழிப்படைந்து கூறினர். இவ்வாறு இதயத்திலிருந்து சொல் வெளிப்பட்டது. அரவிந்தர் இதனை மறை என்கின்றார். படைப்பிற்கு உதவி செய்வதும் இதுவே, எல்லாவற்றையும் தன்னை நோக்கி ஈர்ப்பதும் இதுவே என்கின்றார். பரந்த குழப்பமான இன்றைய வாழ்க்கையில் ஓர் பேருண்மை உலக இருப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றது, வழிகாட்டுகின்றது. இருப்பின் தொடர்ச்சி இவ்வுண்மை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையில் உள்ள எல்லாவற்றையும் இது இணைக்கின்றது. ஒளி மனத்தின் இயல்பினையும் அதன் குணாதிசயங்களையும் நாம் நோக்க வேண்டும். உயர் மனத்தோடு இந்த ஒளி மனத்திற்கு தொடர்பு உண்டு. புதிய சமுதாயம் இந்த தொடர்பின் மூலமாகவே பிறக்க சாத்தியம் உண்டாம். உண்மையின் நேரடி விழிப்புணர்வு உள்ளுணர்வு. உண்மையான எல்லா அறிவிற்கும் இந்த குணம் இருக்க வேண்டும். மறைமுக அறிவு இருக்கலாம், ஆனால் அறியாமையை முழுதும் விளக்காது. நமக்கு இன்னமும் சந்தேகம், நிச்சயமற்ற தன்மையும் இருக்கலாம். பாபாஜி போன்ற சத்குருவின் அருளினால் உண்டாகும் நேரடி விழிப்புணர்வு எல்லா நிச்சயமற்ற உண்மைகளையும் தன்மைகளையும் நீக்கிவிடும். ஞானம் பெற உள்ளுணர்வு ஒன்றே வழி. நாம் அங்கீகரிக்கும் உள்ளுணர்வின் ஒரே வடிவம் அர்த்தமுள்ள உள்ளுணர்வு. ஆனால் அதில் உண்மையான உள்ளுணர்வின் குணாதிசயம் ஏதும் இருக்காது. உள்ளுணர்வில் எண்ணத்தின் இடையீடு ஏதும் இருக்காது. அர்த்தமுள்ள உள்ளுணர்வு முழுவதும் நிச்சயமான அறிவை தராது. சந்தேகம், தயக்கம், தவறு ஆகியவை அதன் இயல்புகள். உள்ளுணர்வின் வேறு ஏதாவது வகையினை மிக உயர்ந்தது என்று சொல்ல முடியுமா? எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுவது என்று அப்படி ஏதுமில்லை. அத்தகைய உள்ளுணர்வை பற்றி சிந்திக்கும் போது கவிஞர்களின், அருளாளர்களின் உள்ளுணர்வு பற்றி சிந்திக்கின்றோம். உள்ளுணர்வு உடையவருக்கே இது பயன் தரும். இவ்வகை உள்ளுணர்வை வரையறைப்படுத்த முடியாது. பகுப்பாய்விற்கு இந்த உள்ளுரை தக்கது அன்று. இதன் மதிப்பு இன்னமும் சந்தேகத்திற்குரியதே. ஒரு வகை உள்ளுணர்வு தான் உண்டு, அது அர்த்தமுடையது அன்று என்று பலரும் கருதுகின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு பொருளை பற்றிய உள்ளுணர்வு அன்று அது. மிகவும் தூய்மையானது நேரடி அறிவு எல்லாவற்றிலும் இந்த உள்ளுணர்வு இருக்கின்றது. ஒரு பொருளை நேரடியாக தெரியும் என்று சொல்லும் போது நம்மிடம் இந்த தூய உள்ளுணர்வு இருக்கின்றது. உள்ளுணர்வு தன்மை இல்லாத எண்ணமும் பொருளும் அதன் மேல் சுமை ஆகின்றன. ஒன்றை ஊகிக்கலாம், எண்ணங்களால் அன்றி அதனை வரையறுக்க முடியாது. ஆனால் அது உள்ளே உணரப்பட்டது என்று சொல்ல முடியுமா? உள்ளுணர்வுக்கு வரையறை இல்லை என்பதே உண்மை. அறிபவர், அறிபொருள் என்ற இருமை அங்கே இல்லை. இருமை என்பது எண்ணத்தால் உற்பத்தி செய்யப்படுவது. இவ்வாறு அர்த்தமுள்ள உள்ளுணர்வு என்பது உள்ளுணர்வே இல்லை. உள்ளுணர்வு முழுவதும் மாற்றுவது எண்ணமே. ஒன்றை அனுமானிக்கின்றோம், ஆனால் எண்ணத்தில் அதனை வேறு ஒன்றாக காண்கின்றோம். பின் தூய உணர்வின் இயல்புதான் என்ன? அது என்ன உணர்த்துகின்றது? தூய உள்ளுணர்வு உண்மையை வெளியிலிருந்து உணர்த்தாது. உண்மையை ஒரு பொருளாக அறியவும் செய்யாது. ஒவ்வொரு பொருளும் எண்ணத்தின் கட்டுமானமே. தூய உள்ளுணர்வு என்பது உடனடி உணர்வு அன்று. நம்முடைய ஆத்மா மட்டுமே உடனடி உணர்வாகும். பொருளை சார்ந்திருந்தால் அதை ஒரு நாளும் உணர முடியாது. அது உணரப்படுவது அன்று. உணர்வது தூய அறிவே. அதன் இயல்பு இவ்வகையில் பார்த்தால் மற்றவை அறியப்படும் போது ஆன்மாவே அறியப்படுகின்றது. அது மட்டுமே அறியத்தக்கது. உலகமாக அறியப்படும் மற்றவை எல்லாம் வெறும் கற்பனையே அல்லது ஒருபோதும் அறியப்படாத எண்ணங்களே. நமக்கு தெரியாத மற்ற உள்ளுணர்வு வடிவங்களும் இருக்கலாம். ஆனால் அவை எண்ணங்களாலும் உணர்ச்சியாலும் உந்தப்பட்டவை. தூய உள்ளுணர்வு என்ற நிலைக்கு அவை வரமாட்டா. ஆத்மாவில் மட்டுமே இது உணரப்படும். ஆத்மா முழுமையான உள்ளுணர்வு மட்டுமே கொண்டது. ஆத்மாவில் உண்மை என்பது ஒன்று, உள்ளுணர்வு என்பது மற்றொன்று. இவை இரண்டும் ஒன்று சேருகின்றன. உண்மை என்பது உள்ளுணர்வே. மனத்தில் எழுவதுதான் உள்ளுணர்வு என்று நினைப்பது வழக்கம் ஆகிவிட்டது. இது தவறான கருத்து. உள்ளுணர்வும் உண்மையும் ஒன்றே. உண்மை எழாது போனால் உள்ளுணர்வும் எழாது. ஆனால் ஒரு விதத்தில் உள்ளுணர்வு எழலாம். வேதாந்தம் முழுவதும் இதனை கொண்டு வர செய்யப்படும் ஒரு முயற்சியே. மனத்தில் எழும் உள்ளுணர்வு உண்மையின் பிரதிபலிப்பே. மனத்தை தாண்டி பிரம்மத்தை விருத்தி மூலம் அறியும் தன்மை முடியும் போதுதான் அறிவு சரியான குறைவில்லாத உள்ளுணர்வு ஆகும். விருத்தி என்பது ஒரு வழி, இதுவே முடிவன்று. மனம் இல்லாமல் போய் மனம் அமனமாகி பிரம்மத்தில் கரையும் போது பிரம்மத்தை அறிபவர் உண்மையிலேயே பிரம்மமாகவே ஆகின்றார். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இன்று 5 பக்கங்கள் படிக்கப்பட்டன. இந்த 5 பக்கங்களிலும் மிகவும் ஆழ்ந்த கருத்துள்ள, உடனடியாகவே புரிந்து கொள்ளும் கருத்து அல்லாத கருத்துக்கள் இருக்கின்றன. இது மிகவும் முக்கியமானது. இங்கு மனத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் உள்ளுணர்வை பற்றியும் நன்றாக பாபாஜி விளங்கப்படுத்துகின்றார். இதை கேட்டவுடன் நிச்சயமாக ஒருவரும் அதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. இதை ரெண்டு மூன்று தடவை கேட்கும்போது உங்களுக்கு இந்த விளக்கம் தெரிய வரும். ஏனென்றால் இது ஆழ்ந்த கருத்துடைய விடயங்கள் என்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியினால். ஆகவே அதை மீண்டும் மீண்டும் எல்லோரும் கேளுங்கள். முடிந்தால் அப்போதுதான் உங்களுடைய விடயங்கள் உங்களுக்கு தெளிவாகும். சில விடயங்களை நாங்கள் அனுமானிக்கும் போது சொல்கின்றோம், எங்களுக்கு இது உள்ளுணர்வில் வந்ததென்று. அதில் கூட இரண்டு வகை உண்டு: மனதினால் வருவது, உண்மையாக வருவது. அதைத்தான் பாபாஜி அழகாக விளங்கப்படுத்துகின்றார். ரெண்டுக்கும் நிச்சயம் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையை நாங்கள் இந்த புறப்பிலோ ஏதோ ஒரு புறப்பில் உள்ளுணர்வு நிலையை அடையத்தான் போகின்றோம் சாதகர்கள் எல்லோரும். ஆனால் மனதினால் வருவதை வைத்து எங்களுக்கு உள்ளுணர்வு கிடைத்து விட்டதென்று எங்களுடைய பயிற்சியிலிருந்து நாங்கள் குறையக்கூடாது. இன்னும் கூட்டிக்கொண்டே பயிற்சியை செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரிகின்றது. இந்த வாசிப்பில் இருந்து அதை உங்களுடன் பங்கு போடுகின்றேன். நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
இன்றைய சற்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அருள் வாக்கியங்களை சுருக்கமான முறையில் மீண்டும் ஒரு முறை மீட்டல் செய்வோமாகில், கடவுளை நமக்குள்ளே கண்டுகொள்ளல் பற்றி பௌதர்கீதர் கூறப்பட்ட விடயம் மிகவும் விளக்கமான உண்மைகள் பற்றிய கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அதிலிருந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து தெளிவடைந்து பல உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெளிவான கருத்து. ஒரு முறையில் உணர முடியாதவற்றை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டுவதற்கு முக்கியத்துவம் நீங்களும் சொன்னீர்கள். அதைத்தான் நானும் உணர்ந்துள்ளேன். அடுத்ததாக ஆன்மீக சக்தியில் நாம் உயர வேண்டும் என்பது பற்றி பாபாஜி கூறிய சிறந்த விளக்கங்கள் இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்டது. அதையும் நாங்கள் உள்வாங்க வேண்டியது முக்கியமான விடயம். அடுத்ததாக மனித மனம் உயர்ந்த மனமாக மாறும் போதுதான் தெய்வீக மனமாக மாறுவதற்கு உதவி செய்வதும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயர் மனத்துக்கும் ஒளிமனத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றிய விளக்கம் தெளிவாக இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்டது. அதை நாங்கள் உள்வாங்கி அதனுடைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உள்ளுணரை வரையறுக்க முடியாது என்ற கருத்து, இதில் ஆழமான கருத்து இருக்கின்றது. எனவே உள்ளுணரை வரையறுக்க முடியாது என்ற இந்த ஆழமான கருத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து வாசித்து தெளிவடைய வேண்டும் என்பது உண்மை. உள்ளுணரை மாற்றுவது எண்ணமே என்ற கருத்து விளக்கப்பட்டது. அதற்குரிய கருத்துக்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக. உள்ளுணர்வும் உண்மையும் ஒன்று என்ற கருத்து இறுதியாக தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சற்சங்கத்தில் கூறப்பட்ட பல ஆழ்ந்த கருத்துக்களை ஏற்கனவே நீங்கள் கூறியது மாதிரி திரும்ப திரும்ப மீட்டர் செய்து அதை எங்களுடைய மனத்தில் தெளிவாக நிற்கக்கூடிய முறையில் ஆழ்ந்த சிந்தனையில் கொண்டு வந்து அதே கருத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதற்குரிய முயற்சிகளை செய்து எங்கள் சாதனைகளை மேலும் மேலும் கூட்டுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக மிக முக்கியமான விடயங்களை இந்த வாசிப்பிலிருந்து வெகு விரைவாக தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் ரவணையா. ஆனால் எல்லோரும் தாமாகவே இதை திரும்ப திரும்ப கேட்டு அவர்களுடைய சித்தத்தில் பதிய வைக்க வேண்டும். எது உண்மையான நிலை என்பது இங்கு மனத்தை பற்றியும் பேசப்பட்டிருக்கின்றது, உள்ளுணர்வை பற்றியும் பேசப்பட்டிருக்கின்றது, உண்மையை பற்றியும் பேசப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இருக்கும் தொடர்பு மிகவும் அருமையாக பாபாஜி விளக்கி இருக்கின்றார். அதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். இது எங்களுடைய சாதனைக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கும் உகந்தது. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
இங்கே சத்சங்கம் வழக்கம் போல் வியாழக்கிழமை குருவாரம் சிறப்பாக பல கருத்துக்களை உள்ளடக்கி பல மகான்களுடைய உள்ளுணர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் கேட்டுட்டே இருக்கக்குள்ள பல எண்ணங்கள் எனக்குள்ள ஏற்படுது. அதுக்குள்ள அதை நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்ததுன்றது சாதாரண விஷயம். தெரியாத விஷயத்த அருளாளரோட நெருங்கி அதை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம உள்வாங்கி பார்க்கக்குள்ளதான் பல விஷயங்கள் நமக்கு புலப்படும். அந்த வகையில ஒரு நீண்ட கருத்தை இன்றைக்கு நான் உள்வாங்கியிருக்கேன். அந்த உள்வாங்கினத வாழ்க்கையில நான் கொண்டுட்டு வந்து வரணா என்ற ஒரு விஷயத்தோட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமை வளமை போலவே அதை அதில் இருக்கும் உள் அடக்கத்தை மிகவும் அருமையாக வழிகொணர்ந்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. அதுதான் நீங்கள் சொன்னது தான் இறுதி உண்மை. ஆனால் அதை பற்றிய அதுக்குள் என்ன அடங்கி இருக்கின்றது என்பதற்காகத்தான் அதில் சொல்லப்பட்ட சில விடயத்தை நான் முன்னுரைந்தேன். ஆனால் அதுக்கு அது அந்த அதனுடன் சேர்த்து இன்னொரு விடயத்தையும் கூறினேன். நாங்கள் இந்த நிலையை இந்த பிறப்பிலோ இந்த பிறப்பிலோ தான் அடையலாம் என்று சொன்னேன். அதாவது இது பெரிய ஓட்டத்தில் நாங்கள் செல்ல வேண்டிய விடயங்கள். ஆகவே அதற்குள் ஒரு விடயம் இருக்கின்றது, அதை தவறாது பார்த்து கொள்ளுங்கள் என்பதற்காக அதில் இருக்கும் சில விடயங்களை கூறினேன். நீங்கள் சொன்னது மிகவும் உண்மை. இது அருளாளர்களால் தான் சொல்லப்படக்கூடிய விடயமே தவிர நாங்கள் அதற்கு கிட்டவும் இல்லை. ஆனால் நாங்களும் ஆன்மா அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் இதை உள்நோக்கி சென்று அறிய வேண்டும். ஆகவே நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக சொல்லி இருக்கின்றீர்கள். அது மிகவும் முக்கியமான செய்தி. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.